ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்குவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில சூழ்நிலைகளில் பல நாட்களாக பலர் என்னிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, நான் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், பலவிதமான ட்ரையல்ஸ் என்னுடைய லைஃப்ல, நான் எப்படி இவைகளெல்லாம் கடந்து போவேன் எனக்கு தெரியவில்லை, எனக்கு என்ன செய்வதென்றும் புரியவில்லை என்கிறதான குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அநேகர் என்னிடத்தில் அதை சொல்லுகிறீர்கள், நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கும் நாளைக்கும் தேவன் ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 Acts 14:22 அங்கே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் வாழுகிற இந்த காலம், இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், கிறிஸ்தவத்தை குறித்து நான் சொல்கிறேன், ஒரு காலகட்டம் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இப்படிப்பட்ட செய்திகளை அடிக்கடி நாம் கேட்ட காலங்கள் எல்லாம் போய், இந்த காலகட்டங்களில் வந்து ஆசீர்வாதத்தின் செய்தி மாத்திரமே இன்றைக்கு கேட்கப்படுகிறது. நான் சில இடங்களுக்கு போகும்போது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்கள், பாஸ்டர் ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் அவைகளை குறித்து மாத்திரமே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி அப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே புரியாது. கர்த்தர் நடத்துவார் என்னை, அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நான் ஒத்துப்போகிறது கிடையாது. இந்த உலகத்திலே இந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்த ஆசீர்வாதத்தின் செய்தி பிளஸ்ஸிங்ஸ் அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னை போல சிலர், இல்லை உபத்திரவத்தின் ஊடே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேத வசனத்தை சொன்னால் அது சிலருக்கு ஒத்து வராது. ஆனால் சத்தியம் இதுதான், உபத்திரவத்தின் ஊடே நாம் போகத்தான் வேண்டும் என்பது வேத சத்தியம். வேதத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கூட அதை அனுமதிக்கிறார். உண்மையாக சொல்ல போனால் தேவன் சில நேரங்களில் சூழ்நிலைகளில் நாம் உபத்திரவத்தின் ஊடே கடந்து போகும்போது கர்த்தரை அதை அனுமதிக்கிறார். ஆனால் அதை அனுமதிக்கும் போதே சங்கீதம் 46:10 Psalms 46:10 அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சூழ்நிலைகளில் தேவனே உயர்ந்தவர், தேவனே சகலத்தையும் ஆளுகிறவர், தேவனே சகலத்தையும் செய்கிறவர், அவரால் எல்லாம் முடியும் என்பதை சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் நான் அதற்கு அடுத்து வருகிற காரியத்தை சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். காற்றும் கடலும் ஏன் கொந்தளித்தது என்று சீஷர்கள் அன்றைக்கு கேள்வி கேட்டிருந்தால் அவர்களுக்கு பதில் இதுதான், நீ தெரிந்து கொள், இவைகளும் இயேசுவுக்கு அடங்கும், இயேசுவுக்கு கட்டுப்படும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கேள்விப்படுகிறதுனால் மாத்திரமல்ல, நீ பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு கூட இந்த காலை நேரத்துல சிலரோடு ஆண்டவர் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார், மகனே மகளே நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், இயேசு அற்புதம் செய்வார் என்று கேள்விப்படுகிறீர்கள், அதே உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்து அதில் கர்த்தர் கிரியை செய்து கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் விசுவாசம் இன்னும் பெருகுகிறது. இன்னும் நீங்கள் அதிலே உறுதி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால்தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக மாத்திரம்தான் நடக்கிறது. உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதுல கர்த்தர் தான் தெய்வம், அவரால் இதெல்லாம் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் சொல்லி அது நன்மையாக மாற்றி காண்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அதே நேரத்துல அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலருக்கு எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். மனுஷன் எப்போதுமே, மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்குது, பிசாசானவன் விதைச்சு வச்சிருக்கிற ஒரு குணம். ஆதாமின் சந்ததியில் வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே, நமக்குள்ள இருக்குது ஒரு பெருமை இருக்குது, பிசாசு விதைச்சு வச்சிருக்கிறான். நான் பார்த்துக்குறேன், அதுதானே என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த கான்பிடன்ட் நமக்கு வேணும், ஆனா அது பெருமையாக மாறக்கூடாது. எல்லாருக்கும் கான்பிடன்ட் வேணும். அதைத்தான் பவுல் என்ன சொல்கிறார், வித் கிரைஸ்ட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், இயேசுவினால எனக்கு எல்லாமே கூடும். அப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு நமக்கு வருகிறதோ அது வரைக்கும் சில நேரங்களில் இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் வரத்தான் செய்கிறது. பாருங்கள், நீங்கள் ஜட்ஜஸ் சாப்டர் 7:2, நியாயாதிபதிகள் 7:2 பார்ப்பீர்களேயானால், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். சிலர் இப்போ கூட அப்படித்தான் நம்ம இருக்கிறோம், நான் செஞ்சு முடிச்சேன், நான் என்னால முடிந்தது, நான் தான் இதை செய்தேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதனால நான் சக்சஸ் ஆயிட்டேன், நான் ரொம்ப படிச்சேன் அதனால நான் பெரிய படிப்பு படிச்சிட்டேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அதனால இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். உண்மை என்ன அப்படின்னா, அது உங்களாலோ என்னாலோ நடந்ததில்லை, அது அவருடைய சுத்த கிருபை. இத மனுஷன் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்ப ஆண்டவர் ஒரு யுத்தம் வருகிறது இஸ்ரவேலருக்கும் மீதியானியருக்கும், அவர்கள் கடற்கரை மணலத்தனை போல இருக்கிறார். கிதியோன் ஆண்டவர் அழைச்சி, வாப்பா அவங்களோட போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லி கூட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்துல கிதியோனே, உன் கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு யுத்தம் பண்றதுக்கு, அவங்க இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இவங்க எல்லாரும் இதுல பயப்படுறவங்கலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுடு, யுத்தத்துல பயப்படுறவங்கலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுடு. கடைசியில் மீதியானவங்க எத்தனை பேர் தெரியுமா, வெறும் 300 people, 300 பேர் மட்டும் வச்சுட்டு ஆண்டவர் சொல்ற மீதி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பு. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் சொல்லுவான், நான் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டேன், இந்த சுயநலம் படைச்சவன் அத்தனை பேரும் வீட்டுக்கு அனுப்பு. ஆண்டவர் கையில கொடுத்தது என்ன தெரியுமா, ஒரு மண்பானை. இந்த மண்பானையின் அடையாளமே இதுதான், மண்பானை கீழே போட்டு உடைஞ்சா திருப்பி அதை சரிப்படுத்தவே முடியாது. சிலருடைய சுயம் உடையணும், நான் என்கிற அகந்தை உடையணும், நான் என்கிற எண்ணம் உடையணும். அதற்காகவே சில நேரங்கள்ல கர்த்தர் சில வழிகளை அனுமதிச்சிடுறாரு, போ நீ இந்த பாதையில போ அப்படின்னு விட்டுடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அனுப்பி சிலரை கீழே உடைய வச்சு அங்க ஆண்டவர் கொடுத்த 3 ஆயுதம் இதுதான், ஒண்ணு எக்காலம், ஒண்ணு தீவட்டி, ஒண்ணு மண்பானை. மண்பானை உடையணும், அந்த எக்காலம் ஊதுறது என்ன தெரியுமா, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள் என்று சொன்னார் இல்லையா, கர்த்தரே தேவன், என்னுடைய சூழ்நிலையில அவர் தான் பெரியவர், என்னுடைய பிரச்சனையில அவர் தான் பெரியவர் அப்படிங்கிறது உங்க வாயிலிருந்து வர வைக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய கல்வியினால, என்னுடைய பணத்தினால, பதவியினால வந்தது என்று சொல்லாமல் இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிற வரைக்கும் சிலர் சில சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போவீங்க. கர்த்தர் அனுமதிப்பார், உங்க வாயிலிருந்து வர வச்சிருவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிற வீட்டு அனுப்பு, வீட்டுக்கு அனுப்பு, கொஞ்சம் பேர் போதும், கொஞ்சம் பேர் போதும். ஆண்டவருடைய ஒரு பெரிய காரியமே என்ன தெரியுங்களா, கொஞ்சம் சின்னது, இதெல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். சின்ன தாவீது, குள்ள சகேயு, ரொம்ப பவுல குறித்து கூட அவருடைய சரீர அமைப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஆளுதான். அப்புறம் கிதியோன் அவன் சொல்றான், மனாசையில நான் ரொம்ப சின்ன, என் குடும்பம் ரொம்ப சின்னது, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் எடுத்து ஆண்டவர் அவங்கள பெருசாக்கி, கழுதைக்கு பின்னாடி போன போயிட்டு இருந்தவன் அவனை ராஜாவாக்குறாரு, ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவன் அவனை ராஜாவாக்குறாரு, குஷ்டரோகிய சுகமாக்கி அவனை பெரிய மனுஷனாக்குறாரு. பாருங்க என்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்றால், என்னால் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணம் நம்ம விட்டு போகிற வரைக்கும் சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் இருந்தாலும் போதும், அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படும். சின்னதாக இருந்தாலும் போதும், அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார், அது வேறொன்றுக்கும் இல்லை, உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, உங்களை தயார்படுத்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதைத்தான் ரோமன்ஸ் சாப்டர் 5:3-5 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அது மாத்திரமல்ல உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதுன்னு நாங்கள் அறிந்து உபத்திரவங்களை இல்லையும் மேன்மை பாராட்டுகிறோம். நேற்று மாலை நான் காரை ஓட்டிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஓட்டிட்டு வந்து கொண்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாம டிராபிக் போலீஸ் நிறுத்தினாங்க. நான் உடனே என்ன வேகமா செக் பண்ண, நான் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கிறேனா, நான் மாஸ்க் போட்டிருக்கிறனா, எல்லாத்தையும் பார்த்தா அவங்க கரெக்டாக தான் இருக்குது. அவர் பக்கத்தில் வந்தார், வந்து உங்கள் லைசன்ஸை கொடுங்க அப்படின்னா. நான் கேட்டேன் என்ன ரீசன் ஃபஸ்ட்டு, அவர் சொன்னார் லைசன்ஸ் கொடுங்க. சரி கொடுத்தாச்சு, பார்த்தாரு, பார்த்துட்டு பொல்யூஷனை கொடுங்க அப்படின்னாரு, கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருந்தவொன்னும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேகமாக வந்தீங்க. நான் சொன்னேன், இந்த டிராஃபிக்கில் 40 கிலோமீட்டர் ஸ்பீட் மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே சார் அப்படின்னா, அவருக்கு தேவை, நம்ம நாட்டுக்காரங்களும் உங்களுக்கு தெரியுமே, அவருக்கு தேவை கொஞ்சம் காந்திஜியை காமிச்சா அவர் சத்தம் இல்லாம போயிடுவார். ஆனா நமக்கு இந்த டிராபிக்ல ஏற்கனவே கொஞ்சம் அப்படியே எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம், அல்லது எப்படா இந்த டிராபிக் விட்டு வெளியில வருவோம்னு ஒரு ஆத்திரம் இருந்துகிட்டே இருக்கிற நேரத்துல இப்படி வந்தா சில நேரத்துல கோபமும் எரிச்சலும் வரும். பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கோபமும் எரிச்சலும் எவ்வளவு தூரம் நமக்குள்ள இருக்குதுங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கொண்டு நிப்பாட்டி நம்ம சோதிச்சு பாக்குறாரு. ஸ்தோத்திரம். நானும் இத உணர்ந்த உடனே அவர்கிட்ட ரொம்ப அன்பா போயிட்டு சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இந்த இடத்துல வேகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த டிராபிக்ல நான் பொறுமையா தான் வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்கிற காசு நான் கொடுக்க மாட்டேன், நான் ஒரு பாஸ்டர், நானும் உங்களை போல பொது சேவையில இருக்கிறவன், இது எங்கள்ட்ட வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, நீங்க எனக்கு மேல ஃபைன் போடணும்னா நீங்க போடுங்க, நான் கோர்ட்ல கொண்டு போய் காசை கட்டிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட அன்பா சிரிச்சுட்டே சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நினைச்சாரோ தெரியல, விட்டுச்சார். நான் கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் உடனே எனக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அந்த ஆள்கிட்ட ஆர்கியூ பண்ணல, நான் சண்டை பண்ணல, நான் அமைதியா எடுத்து சொன்னேன், அதனால ஆண்டவர் என்ன விட்டுட்டார் போல அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் நினைச்சு என்ன நானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சில நேரத்துல அவர்கிட்ட போய் நான் கத்துவேன், கத்திருக்கிறேன், கோபப்பட்டிருக்கிறேன், கத்த என்ன என்னைக்கு மாத்திட்டாருன்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகள் சில நேரத்துல கர்த்தர் அனுமதிச்சு நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டால் அன்றைக்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் எனக்கு சோதனை வருகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால் உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார், செக் பண்ணி பார்க்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அதே நான்காவது இன்னொரு காரியமும் என்ன தெரியுமா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சோதனைகளின் மூலம் எவ்வளவு தூரம் நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதைத்தான் யாக்கோபு 1:2-4 வரைக்கும் சொல்லப்படும், நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆகவே பரிசுத்தத்துக்கு நேரே உங்களை நடத்த, என்னை நடத்த கர்த்தர் அனுமதிக்கிறார். இதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவரை மட்டும் சார்ந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் சீக்கிரமாய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்துவார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கர்த்தர் என்னோடு பேசுகிறார், இனி சோதனை ஏன் வருகிறது என்று நான் கேள்வி கேட்க மாட்டேன், இந்த சோதனையில் என் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க எனக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சிலர்லாம் பயங்கரமா ஆராய்ச்சி செய்துட்டு இருப்பாங்க, யாரால சோதனை வந்துச்சு, எதனால இப்படி வந்துச்சு, அந்த மனுஷனால தான், அந்த பிரதர், அந்த சிஸ்டர், என் ஹஸ்பண்டு, என் மாமியார், என் மருமகன், அல்லது எனக்கு சித்தி, சித்தப்பா, இப்படி இவங்களெல்லாம் காரணம் சொல்றத விட்டுட்டு என்னை கர்த்தர் இன்னும் எவ்வளவு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், என் சுபாவத்தை எவ்வளவாய் கர்த்தர் சரிப்படுத்த விரும்புகிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமாகவே காணப்படும். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை விளக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஏன் எனக்கு இது வருகிறது என்று சொல்லி சில மிகவும் கேள்வி கேட்டு குழம்பி போய்விடுகிறார்கள் அப்பா. எங்கள் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்று நாங்களே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். எங்களில் நீர் மகிமைப்பட உதவி செய்கிறீர். சில சூழ்நிலைகள் வரும்போதுதான் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். சிலர் இன்றைக்கு சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் போய்கொண்டிருப்பார்களே, தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சந்தோஷத்தை தாரும், விடுதலை தாரும், சீக்கிரமாய் நீர் அதில் அற்புதத்தை செய்வதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியாக. இன்றைக்கு திருமண நாள் ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மகேஷ்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய திருமணத்தை கர்த்தர் நீர் சிறப்பாய் நடத்தி தருவீராக. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய பலவீனங்கள், வியாதிகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.